நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கோவை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் வேளாண் பல்கலைக்கழக விவசாயி சமுதாய வானொலி 107.4 பண்பலையில்.
உழவர்கள் ஆலயமே தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே.
அடுப்படி முதல் அண்டம் வரை அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டிய அறிவியல் தொடர் நிகழ்ச்சி. கேள்விகளுக்கு பதிலளிப்பவர் முனைவர் கா. மணி அவர்கள்.
வணக்கம் சார்.
வணக்கம் நேயர்களே.
சார், இப்போ நம்ம கோவை மாவட்டத்தில் வந்து அச்சுறுத்திட்டு இருக்கக்கூடிய ஒரு பெரிய இது பார்த்தீங்கன்னா ஆகாய தாமரை. எடுக்க எடுக்க இது வந்துட்டே இருக்குது. குளங்களை வந்து தூர் வாரினாலும் வந்துட்டு தான் இருக்குது. இது எப்படி வந்து எடுத்து கட்டுப்படுத்துறது? இதோட பிறப்படம் எது? அதெல்லாம் பற்றி சொல்லுங்களேன்.
எந்த உயிருமே வந்து கட்டுப்பாடு இல்லாமல் அதிகமாயிடுச்சுன்னா அது காரணம் இருக்குது. ஒவ்வொரு உயிரினமே இந்த உலகத்தில் தன்னுடைய விருத்தி சந்ததியை அதிகப்படுத்தணும்னு அது இயல்பாகவே அதுக்கு இருக்குது. இயல்பு ஊக்கம்னு ஒன்று உண்டு. யானையும் தன்னுடைய சந்தையை அதிகப்படுத்துது, எலியும் அதிகப்படுத்துது. ஆனால் யானையே உலகமெல்லாம் இருக்கிறது இல்லையே. இப்போ தான் அண்மையில் பார்த்தோம், யானையினுடைய எண்ணிக்கை அதிகமாக இருந்தாலும் அது வந்து காடு பற்ற மாட்டேங்குது. அதுக்கு காடு வேணும். 100 யானைகள் இருக்கிறதுக்கு ஒரு பெரிய காடு வேணும். இப்போ அந்த இடத்துல 1000 யானை இருந்தாக்கா எப்படி இருக்கும்? அந்த காடு பத்தாது. அப்போ ஊருக்குள்ளே தான் வந்தாகணும். காடை விட ஊரில் வந்து ரெடிமேடு ஃபுட்டு கிடைக்குது. தானியங்கள் ரெடியாகுது, கரும்பு ரெடியாகுது, வாழை மரம் ரெடியாகுது. அதனால் இப்போ நம்ம அதிகமான யானைகள் வந்து மனித வாழ்விடங்களுக்குள்ள நுழையிறதும் சிறுத்தைகள் நுழையிறதும் நம்ம பார்க்குறோம். சரி, அது மாதிரி தான் இந்த ஆகாச தாமரையும் தண்ணியில் தான் அது வாழும். நம்முடைய இந்திய நாட்டில் பூர்வீகம் அது இங்கே தான் இருக்குது. ஆம்பல் மாதிரி அது தண்ணீர் வாழ்க்கின்ற ஒரு தாவரம். இந்த தாவரம் ஏன் வந்து முன்காலத்தில் பாடல்கள் பாடப்பட்ட தாடகங்கள்லையும் தாமரையோடு சேர்ந்தும் அது வாழ்ந்துகிட்டு இருந்தது? தாமரைகள் இருந்தால் குறை சொல்கிறதில்ல, ஆனால் ஆகாச தாமரை வந்தால் மட்டும் குறை சொல்கிறோம். தாமரையே தடாகம் முழுக்க நிரம்பி இருந்தாக்கா அங்கே மீன்கள் வசிக்க முடியாது, ஜனங்க குளிக்க முடியாதும் பண்ண முடியாது. எதுவும் அளவோடு இருக்கணும். அப்படி அழகான தாமரைகள் ஒரு தண்ணீர் நடுவுலையும் தண்ணீர் திறந்திருந்து ஓரங்களிலே இந்த மாதிரியான நீங்கள் சொல்லக்கூடிய ஆகாச தாமரை அன்னைக்கு இருந்தது, பாடல்கள் எழுதியிருக்காங்க. இன்றைக்கி ஏன் வந்து மற்றது இடமே விடாமல் இதுவே நிரம்புது அப்படின்னா அந்தளவுக்கு ஆக்ரோஷமாக வளரக்கூடிய தன்மை அது பெற்றிருக்கிறது. அது பெற்றாலும் கூட அதுக்கு வேண்டிய உணவு இருக்கணும் இல்லையா? தூய்மையான தண்ணியில் வந்து உணவே கிடையாது. அப்போ எல்லாமே ஒரு இருக்கின்ற கரைந்த பொருளை வச்சு தான் அது வாழ முடியும். தாமரை அது வேறு விட்டு அந்த பூமியிலேருந்து என்ன கிடைக்குமோ அதை வச்சுட்டு வாழுது. ஆகாச தாமரை தண்ணி மேலே மிதக்கிறது, அதுக்கு எங்கேருந்து கிடைக்கும் உணவு? கிடைக்காது. கரையோரங்களில் குளிக்கும்போது அவங்க உடம்புல வந்து அழுக்கு, அப்புறம் காலில் நினைக்கிறது, மிருகங்களுடைய கழிவுகள், இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி குளத்தில் கரையும் பொழுது அது உணவாக வைத்து கொண்டு அது சாப்பிட்டு அதே வேறு மேலும் உறிஞ்சி வாழ்ந்து கொண்டது தான் ஆகாச தாமரை. இன்றைக்கி நிலம் அப்படி இல்லை. அகில அந்த குளத்தை சுற்றி இருக்கக்கூடிய மொத்த ஒட்டுமொத்த நகரத்துடைய கழிவுங்க அந்த குளத்துக்குள்ளே தான் வருது. ஒவ்வொருத்தருடைய சாக்கடையில் இருக்கிற உணவுப் பொருளெல்லாம் அங்கே வருது. உண்மையை குளிக்கிற தண்ணியில் இருக்கக்கூடிய நம்ம இந்த டிட்டர்ஜென்ட் இருக்கக்கூடிய பாஸ்பேட்டு சல்ஃபேட்டு இது ரெண்டுமே தண்ணியில் சேரும் பொழுது தண்ணீர் அளப்பரியாக உணவுப் பொருளாக மாறுது. நமக்கு அது உணவுன்னு தெரியாது, ஆனால் கிருமிகளுக்கும் இந்த மாதிரியான தாவரங்களுக்கும் அது வந்து ஜெகஜோதியாக வளர்வதற்கு வேண்டிய சத்து பொருள். அது எல்லா பொருளுமே இந்த பூமியில் வந்து சுலபமாக கிடைக்கும், ஆனால் பாஸ்வரஸ் கிடைக்காது. ஏன் சார் பாஸ்வரஸ்க்கு அப்படி ஒரு டிமாண்ட் அப்படின்னா, பாஸ்வரஸ் வந்து கரையாது தண்ணியில், எலும்புலையும் பல்லுலையும் தான் அது போய் சேரும். அப்போ ஒரு மனிதன் தன்னை சுற்றி இருக்கிற பாஸ்வரஸெல்லாம் எலும்பாகவும் பல்லாமல் மாற்றிட்டான்னா மறுபடியும் அந்த சுற்றுச்சூழலை குறைஞ்சி போயிடும் இல்லையா? மறுபடியும் அவன் திருப்பி எப்போ கொடுப்பான்? அவன் செத்த பேர் கொடுப்பான், செத்த பேர் எல்லாம் கொடுப்பான், ஆனால் பல்லும் எலும்பும் அப்படியே தான் இருக்கும். 1000 வருஷம் கழித்து கூட அது போகாது. அப்போ உலகத்தில் இருக்கிற எல்லா உயிரினமும் பாஸ்வரஸ் எல்லாம் எலும்பாக மாற்றி வச்சுட்டாக்கா பூமியில் எலும்பு பாஸ்வரஸ் பற்றாக்குறை வரும் இல்லையா? இதனால தான் மற்ற ஜீவராசிகள்லாம் ஒரு கட்டுப்பாடோடு இருக்குது. தண்ணீரில் வழிகின்ற இந்த ஆகாச தாமரை கூட ஏன் வளர முடியல? இப்போ குளத்தில் வந்து பாசி படர்ந்துருக்க முடியாத ஒரு காலத்தில் இருந்தது, இப்போ எல்லா குளமே பச்சை பசையில் பாசியாக இருக்குது, துர்நாற்றம் வீசுது. கையில் எடுத்து பார்த்தோம்னா தண்ணி பச்சையாக இருக்குது. காரணம் ஏன் அது? எது ஒன்று உணவு பற்றாக்குறையாக இருந்ததோ அந்த பாஸ்வேட் இன்றைக்கி அபண்டன்ட் அபரிமிதமாக இருக்குது, எல்லா உயிர்களுக்கும் வாய்ப்பு கொடுக்குது. இந்த பாஸ்வேட் யார் கொடுத்தாங்க? நாம் தான் கொடுத்தோம். இதுவரை கிடைப்பதற்கு அரிதாக இருந்த ஒரு உணவுப் பொருளை கிடைப்பதற்கு மலிவான பொருளாக மாற்றியது நம்மளுடைய குளிக்கிற சோப்பு தான். தயவுசெய்து யாருமே புனித குளங்களிலும் தீர்த்தங்களிலும் நதிக்கரையிலும் சோப்பை பயன்படுத்தி குளிக்கவே கூடாது. சோப்பை வந்து குளிக்கிறதுக்கு சாக்கடையை பண்ணி நீங்கள் எங்கேயாவது அது மறைவிடமாக பண்ணுங்கள். நேரடியாக சோப்பு தண்ணியை கொண்டு போய் விட்டோம்னு சொன்னால் அது எல்லா பாசிகளுக்கும் ஒரு நல்ல ஒரு எது ஒன்று கட்டுப்பாடில் வைத்திருந்ததோ எது வந்து எல்லாத்தையும் மட்டுப்படுத்தி ஒரு அளவுக்கு வைத்திருந்ததோ அது அளவுக்கு மீறி போகிறதுக்கு இது ஒன்று தான். அதுவும் ரொம்ப குறைவாக இருந்தாலே போதும் நிரம்ப வாழக்கூடியது. இந்த பாஸ்வேட் வந்து டிஎன்ஏ போன்ற மூலக்கூறுகளுக்கெல்லாம் அத்தியாவசியமானது. இப்போ உயிர்களுக்கு வேண்டிய முக்கிய பொருள் பாஸ்பேட். அதுவே பற்றாக்குறையில் இருக்கும்பொழுது உயிர்கள் வந்து ஒரு அளவுக்குள்ளே தான் இருந்தது. இன்றைக்கி அந்த பாஸ்பேட் சொல்லக்கூடிய டிஎன்ஏவுக்கு மூலப்பொருளாக இருக்கக்கூடிய ஒரு பொருளே சுலபமாக கிடைக்கிறதுனால டிஎன்ஏ விருத்தியும் அதனால் வந்து செல் உற்பத்தியும் மிருகங்கள் உற்பத்தியும் தாவரங்கள் உற்பத்தியும் ஆகுது. இப்போ நாம் கோயம்புத்தூரில் பார்க்கின்ற முக்கியமான குளங்களில் பல வருடக்கணக்காகவும் ஊட்டி போன்ற அற்புதமான அந்த சுத்த ஏரிகளில் ஆகாச தாமரை நிரம்பி இருக்கிறதுனால பயணங்கள் செய்ய முடியாதில்லை, போட்டு ஓட்ட முடியாதில்லை, அந்த துடுப்புகள் போட முடியாது, அந்த மோட்டாரை வந்து அதில் சிக்கி மோட்டார் கெட்டு போயிடும், எதுக்குமே பயன்படாமல் இருக்குது. தண்ணீர் முழுக்க இந்த ஆகாச தாமரை வளர்ந்துருந்தாக்கா கீழே இருக்கிற மீன்களுக்கு வந்து காற்று கிடைக்காது. ஆகாயத்திலேருந்து காற்று கரைஞ்சி தண்ணியில் போனால் தான் அது சுவாசிக்க முடியும். மீனுடைய எண்ணிக்கை குறைஞ்சி போச்சுன்னா துர்நாற்றங்களுக்கு பாக்டீரியாக்கள் அதிகமாகிடும். அந்த குளம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டிப்பட்டு தண்ணீர் சுண்டி தரையாக மாறி துத்தடித்து போயிடும். மறுபடியும் தூர்வாரி தான் அதை வந்து சரி பண்ண வேண்டியிருக்கு. இது காரணம் என்ன? பாஸ்பரஸ்ன்ற ஒரு பொருளை மட்டும் நம்ம வந்து கட்டுப்படுத்தலாம். ஒவ்வொரு முறையும் லேக்கை வந்து பாஸ்பரஸ் எவ்வளோ இருக்குதுன்னு டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். பாஸ்பரஸ் அதிகமாகச்சுன்னா அது எங்கேருந்து வருதுன்னு பார்க்கணும். அது வருகின்ற கால்வாயை கட்டாயம் நிறுத்தணும். அந்த சாக்கடையை உள்ளே வராமல் பார்க்கணும். மக்கள் வந்து குளிக்கும் பொழுது நான் பார்க்கின்ற ரொம்ப பம்பா நதினு சொல்லக்கூடிய அந்த ஐயப்பன் கோயிலில் போகும்போது எல்லா ஐயப்பன் பக்கத்தில் ஒரு சின்ன சின்ன சோப்பு, எல்லாரும் குளிச்சுட்டு அந்த படித்துறையில் முழுக்க சோப்பு தான் போட்டிருக்காங்க. எவ்வளவு சோப்பு தண்ணீர் அது போகுதுன்னு பாருங்கள். அதில் எவ்வளவு பாஸ்பரஸ் அதில் தண்ணியில் கரையும். அதனால் எந்த அளவுக்கு பாசிகளும் இந்த மாதிரி ஆகாச தாமரம் வளரணும்னு யோசனை பண்ணி பாருங்கள். இதுதான் வந்து தண்ணீர் மாசுபாட்டில் ரொம்ப முக்கியமானது, எல்லாம் கருத்தில் வைக்க வேண்டியது. ஒரே ஒரு வேண்டுகோள், எந்த காரணத்து கொண்டும் நல்ல தண்ணீர் இருக்கின்ற இடத்துல வந்து சோப்பை போட்டு குளிக்காதீங்க. புனித நீர் முக்கி குளிந்து மூணு தடவை தலையை நினைச்சாலே போதும், அதுதான் புனிதம். அங்கே போய் சோப் போட்டு குளிக்கணுன்ற அவசியம் இல்லை. குளிக்க வேண்டியதெல்லாம் வீட்டில் பண்ணுங்கள். புனித ஸ்தலத்தில் போய் புனிதம் வரணும்னு சொன்னால், பாவம் கழியணும்னு சொன்னால் மூன்று முறை தலையில் குனிந்து இருந்து தண்ணியை வந்து அர்ப்பணம் விட்டாலே போதும். இதுதான் செய்ய வேண்டிய காரியம். இந்த சடங்கு தவாப்பா புரிஞ்சுக்கிறதுனால சோப் போட்டு குளிக்கிறதுனால தான் எல்லா துன்பங்களும் வருகிறது.
என்ன நண்பர்களே, சார் சொல்றதை கேட்கலாம் இல்லைங்களா? அதாவது குளிக்கிறது வந்து சோப் போட்டு குளிக்கிறத வீட்டிலேயே நம்ம நிறுத்திக்கலாம். புனித தலங்கள்லையோ வெளியேவோ ஆறு குளங்கள்லையோ போகும்போது சோப் போட வேண்டாம். அது வந்து டைரக்டாகவே வந்து இந்த மாதிரி ஆகாய தாமரை வளர்வதற்கும் சுகாதார கேடு ஆகிறதுக்கும் இதுதான் முக்கியமான காரணம் அப்படின்னு சொன்னாங்க. இதை நீங்கள் கருத்தில் கொள்ளணும். சரிங்க சார், இப்போ அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா, சில மிருகங்கள் வந்து குட்டி போடும், குட்டி போடும்போது சாப்பிட்ரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நாய் வந்து அதோட பிளேசண்ட்டாக தான் சாப்பிடுது. சில மிருகங்கள் செக்கில் இருக்கிறதுக்காக குட்டிகளை சாப்பிடுது. இந்த இன்ப்ரீடிங்கை வந்து அது எப்படி கட்டுப்பாட்டில் வச்சிருக்குது? மிருகங்களுக்கு அப்படி தெரியுமா? அது எப்படி அது கட்டுப்படுத்துது? அதை பற்றி சொல்லுங்கள்.
இன்ப்ரீடிங் அப்படிங்கிறது தான் இந்த தலைப்பினுடைய முக்கியமானது. இன்ப்ரீடிங்னாக்கா உள் மனம். திருமணத்தை சொந்தத்திலேயே வச்சுக்கிட்டோம்னா அது பரம்பரை பரம்பரையாக ஒரே ஜீனு கைமாறப்படும். கலப்பு இருந்தால் தான் புதுமைகள் உண்டாகும். புதுமை அப்படிங்கிறதே கலப்பு தான். புதுசாக எதுவுமே வானத்தில் விழறதில்லை. ஏற்கனவே இருக்கிறத கலந்தால் தான் புதுசுங்கிறது உண்டு. இன்னும் மூன்று கர நிறங்கள் கொடுத்தோம்னாக்கா ஒரு ஓவியன் அதை வந்து ஒரு 10-15 நிறங்களாக அதை கலந்து கலந்து உண்டாக்கி ஒரு ஓவியத்தை படைக்கிறார். இப்போ படைப்பு அப்படிங்கிறது கிரியேட்டிவிட்டி புதுமை அப்படின்னு வரணும்னு சொன்னாலே அதுக்கு வந்து கலப்புங்கிறது நமக்கு தேவைப்படுது. இப்போ கலப்பு இல்லாமல் அதே எங்கள் வந்து பரம்பரை பரம்பரையாக நாங்கள் வந்து சுத்தமாக இருக்கோம், எங்கள் ஜாதி வந்து இதே சுத்தமான ரத்தம்னு சொன்னால் அதில் நோய்கள் மறிந்துடும். ஒரு முறை சொல்லியிருக்கிறேன், இந்த மாதிரி ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் தாய் தந்தை வந்து ஒரு நூலை தான் கொடுக்குறாங்க. ஹவு டு மேக், எப்படி செய்வதுங்கிற புஸ்தகம் கொடுக்குறாங்க. அதுதான் குரோமோசோம் ஜீன் ஜீனோம்னு சொல்கிறோம். இப்படி கைமாறும்போது அதில் பிழைகள் ஏற்படலாம். ஒரே வம்சாவளி கலப்பே இல்லாமல் ஒரு ஜாதி அவங்களுக்குள்ளே உள்ளுக்குள்ளேயே திருமணம் பண்ணிக்கிறாங்கன்னாக்கா எல்லா மிஸ்டேக்கும் அவங்க அந்த சமுதாயத்துக்குள்ளேயே இருக்கும். இப்போ போலியோ வரக்கூடிய இது கண்ணுக்கு சம்பந்தமான நோய்கள், மூளை சம்பந்தமான நோய்கள், ரத்தம் சம்பந்தமான நோய்கள், சுவாசம் சம்பந்தமான நோய்கள், ஜீரண சம்பந்தமான நோய்கள், சருமம் சம்பந்தமான நோய்கள், இதெல்லாம் கொண்டான குறைகள் எல்லாமே அந்த சமுதாயத்துக்குள்ளே மலிந்து கொண்டே போகும். அப்போ அந்த சமுதாயமே அழிஞ்சு போயிடும். இதை காப்பாற்றுறது எப்படின்னா, யாராவது வெளியே வந்து ஒருத்தரை வந்து திருமணம் செய்து கலப்பு கொடுக்கணும். கலப்பு கொடுக்கும்போது இங்கே ஜீன் அவங்களும் பரிமாறும்பொழுது ஒரு புது விதமான ஒரு கலப்புனால நோய்கள் தவிர்க்கப்படலாம். யூதர்கள் அப்படி தான், யூதர்களை தவிர வேறு யாருக்குமே திருமணம் செய்கிறது இல்லைன்னு வச்சுருந்தாங்க. அப்புறம் விஞ்ஞானிகளாக அவங்க இருக்கிறதுனால இது அவங்க உண்மையை கண்டுபிடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் செய்து ஒவ்வொருடைய யூதனும் தன்னுடைய ரத்த சாம்பிளை கொடுத்து தன்னுடைய உடம்புல என்ன நோய் இருக்குதுன்னு கண்டுபிடிக்கணும். அந்த நோய் இல்லாதவனை தான் அவங்க கல்யாணம் பண்ணிக்கணும். இப்படி பண்ணோம்னா அந்த சந்ததிக்கு வந்து நோய்களே இல்லாத ஒரு புது சந்ததியை கொண்டு வர முடியும். அப்போ கூட யூதர்கள் வந்து வெளியேந்து எடுக்கிறது இல்லை. தமக்குள்ளேயே வேறொரு நோய் இருக்கணும், ஆனால் இந்த நோய் இல்லாதவனை கலத்தும் போது இவனுடைய நல்ல ஜீன்களை அவனுக்கும் தன் மகளுக்கும் தாய் வழியாக கொடுக்குற நல்ல ஜீன்களுக்கும் பெற்று ஒரு சந்ததி நல்லதாக வருதுன்னு ஒரு ஜெனட்டிக் இன்ஜினியரிங் முறையில் அவங்க வந்து குழந்தைகளை மேம்படுத்துகின்ற முறையை அவங்க பயன்படுத்திட்டு வராங்க. இயல்பாகவே உயிரினங்கள் வந்து கலப்பு தான் ஆதரிக்கிறது. கலப்பு திருமணங்களும் கலப்பு மனங்களும் தான் இயல்பு இயற்கை. கலப்பு திருமணமாக ஒன்றுக்குள்ளே உள் திருமணம் ஏற்பட்டால் அது பிழைகள் ஏற்பட்டு போய் அந்த சமுதாயம் அழியும்னு சொல்லியிருக்கிறேன். இதே மாதிரி மிருகங்களும் அப்படி தான் செய்யுது. தன்னுடைய சந்ததி, இப்போ ஒரு ஆண் பெண் சேர்ந்து ஒரு 10-15 குட்டிகளை ஈன்றிருக்கிறது, 5 குட்டி 6 குட்டி ஈன்றிருக்கும் பொழுது அதில் 3 பெண்ணாக இருக்கும், 2-3 ஆணாக இருக்கும். அதுவும் வாலிபனாக வளர்ந்து அப்பாவுக்கு சமமாகிடும். மிருகங்களுக்கு வந்து தாய் எது தங்க தாரம் எதுன்னு தெரியாது, பெண் ஆணுன்னு தான் தெரியும். அதனால் தெரியாதனமாக கலப்பினம் உள்மனம் ஏற்படலாம். அப்போ தந்தையே அதை தடுக்கும். தந்தை என்ன பண்ணும், பிறந்த ஆண் சிங்கம் ஓரளவுக்கு வளர்ந்த பிறகு தன்னுடைய மனைவியோடு அது கலந்துடக்கூடாதுங்கிறதுக்காக கலந்தாக்கா அது வந்து உள் திருமணமாகி அடுத்த சந்ததி மோசமாயிடும். அதனால் அது விரட்டி அடிக்கும். இது ரெண்டு கடும் போர் நடக்கும். அதில் எப்படி இருந்தாலும் அந்த தந்தை சிங்கம் அந்த ஜெயிச்சு இருக்கும்போது விட்டு கொடுத்துட்டு அந்த இன்னொரு ஆண் சிங்கம் மகன் சிங்கம் இன்னொரு ஒரு 10 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் தாண்டி தன்னுடைய வாழ்விடத்தை உண்டாக்கிக்கும். உரிமை சப்தம் போட்டு இது என்னுடைய இடம் காட்டணும். அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய பெண் சிங்கங்களோட கலந்து அது புது உண்டாகும். இதை நம்ம பார்ப்பதற்கு தந்தையே தன் மகனை கடிச்சு கொள்கிறாரு அப்படின்னு நினைப்போம். நாய்கள்கிட்டையும் இது மாதிரி பழக்கம் பார்க்கலாம். பெண் நாயை கூட தன்னுடைய குட்டிகளை வந்து சில சமயத்தை சவாலைகளை வந்து நீக்கிடும். அது வளர்ந்து அதனால் நோயினால் தன்னுடைய சந்ததி அதன் மூலம் அந்த நோய்களை வந்து பரப்பக்கூடப்படாது. ஒருத்தரை வந்து நம்ம காப்பாற்றிட்டுன்னு வைங்க, குறைகள் இருந்தும் காப்பாற்றிருக்குன்னு வச்சுங்க, அவர் வந்து திருமணம் பண்ணார்னா அந்த குறையை வந்து சமுதாயத்துக்கு கொடுக்குறாரு. அவரும் அந்த குழந்தைகளை நம்ம காப்பாற்றினா இந்த சமுதாயம் அப்போ நாளுக்கு நாலு நாளுக்கெல்லாம் சமுதாயம் வந்து நோய்பட்ட சமுதாயமாகிடும். அதனால தான் போலியோ வந்தால் கூட போலியோ சொட்டு நோய் கொடுத்து எல்லாருக்கும் போலியோ இல்லாமல் பண்ணிடுறாங்க. ஒரு குழந்தைக்கு கூட அது இருந்தாலும் கூட அது உலகத்தில் உள்ள எல்லாருக்கும் பரவுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதுனால அறவே ஒழிப்பதற்கு இந்த தடைகளை பயன்படுத்தும் போது இயற்கையே அந்த தடைகளை வைத்திருக்கிறது. இது வந்து பார்ப்பதுக்கு அதிசயமாக இருக்குது. மனிதன் தான் இதை புரிந்து கொள்ள மாட்டேங்கிறான். அது கலப்பு திருமணம் தான் இந்த உலகத்துக்கு வந்து நன்மை தரக்கூடியது. பல இனங்களெல்லாம் ஒன்றா சேருவதற்கும் புதுமைகள் உண்டாக்குவதற்கும் அதுதான் ஆதாரம். ஆனால் அது புரிந்து கொள்ளாமல் தன்னுடைய சொத்துக்காகவும் தன்னுடைய பாரம்பரியமும் அந்த பண்பாடு கலாச்சாரங்கள் வந்து மலினமாயிடக்கூடாதே தேய்ந்து விடக்கூடாது என்பதற்காக திருமணத்திலேயே அதை வந்து ஒரு முறைப்படுத்துகிறாங்க. இன்னும் உண்மையிலே கலாச்சாரங்கள் வந்து புது புதுசாக மாறிக்கிட்டே தான் இருக்கும். என்ன தான் தடுத்தாலும் கலாச்சாரங்கள் மாறும். நம்ம மாறக்கூடாதது பண்பாடு மட்டுமே, தர்மம் மட்டும் மாறாது. அதை வந்து நம்ம காப்பாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. தர்மத்தை காப்பாற்ற வேண்டியது மனிதன், மனிதன் இருக்கிறவரை தர்மம் இருக்கும்.
கலாச்சாரம் மாறக்கூடாது, பண்பாடு மாறக்கூடாது அப்படின்ட்டு நல்ல அருமையாக சொன்னீங்க சார். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா, நம்ம அன்றாடம் வாழ்வில் பயன்படுத்தக்கூடிய மஞ்சளை பற்றியது. மஞ்சள் வந்து உடம்புலையும் பூசி குளிக்கிறோம், சமையல்லையும் சேர்த்துக்கிறோம். ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்க, சில பியூட்டிஷியன்ஸ் பார்லர்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்க, மஞ்சள் தேய்ச்சி குளித்தா சுருக்கங்கள் விழும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த காலத்தில் எல்லாருமே மஞ்சள் தேய்ச்சி தான் குளிச்சிருக்கிறாங்க. அதாவது நம்ம சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய மஞ்சளும் உடலுக்கு பூசிக்கொள்ளக்கூடிய மஞ்சள் பூசு மஞ்சளுக்கும் என்ன வேறுபாடு, அதெல்லாம் பற்றி சொல்லுங்களேன்.
மஞ்சளில் கிட்டத்தட்ட 40 வகையான மஞ்சள் இருக்குங்க. நாம் சில காட்டில் இருக்கக்கூடிய மஞ்சளெல்லாம் நம்ம அதிகமாக சமையலுக்கு பயன்படுத்தலாம். அந்த மருத்துவ குணங்கள் உண்டு. எல்லாருக்குமே டர்மரின்ற ஒரு கெமிக்கல் அதில் இருக்குது. 40 வகையான மஞ்சள் இப்போ நமக்கு இருக்குது. அதில் கல்டிவார்னு சொல்லுவாங்க. ரகங்கள் பெருவாரியான அதிகமாக விளைச்சல் தரக்கூடிய ரகம் தான் நம்ம வந்து சமையலுக்கு பயன்படுத்துகிறோம். இந்த விரலி மஞ்சள் சொல்கிறது கை விரல் மாதிரியே இருக்கும். ஆனால் 4-5 விரல்கள் தோன்றுறதுக்கு ஒரு உள்ளங்கை ஒன்று இருக்கு இல்லையா, அது எவ்வளோ பெருசாக இருக்குது. அதே மாதிரி ஒரு கெட்டியான ஒரு உருண்டையான ஒன்றுலேருந்து தான் அந்த விரல்கள் தோன்றும். அந்த உருண்டையான பகுதியை நம்ம வந்து பூசு மஞ்சளாக பயன்படுத்திக்கிறோம். நீள் நிலமாக விரலாக இருக்கிறது வந்து சமையல் பயன்படுத்திக்கிறோம். இதுதான் வித்தியாசங்க. கிழங்கு மஞ்சளுங்கிறதே வந்து அந்த கிழங்காக இருக்கிறது, அதுலேருந்து ஒரு பிரிவுகள் இதெல்லாம் ஸ்டெம் தானே, அண்டர் கிரவுண்ட் ஸ்டெம். பூமி கடியில் இருக்கின்ற தண்டுகள், பூமிக்கு மேலே வர்றது இலைகளை தான் பார்க்குறோம், ஆனால் தண்டு பூமி கீழே இருக்குது. அதைத்தான் நம்ம வந்து கிழங்குன்னு சொல்கிறோம். அடிப்படையில் பூசு மஞ்சளும் சமையல் மஞ்சளும் ஒரே இடத்துலேருந்து வரத்தான். இது கிழங்காக இருக்குது, அது விரல் விரலாக இருக்குது, அவ்வளோதான். அந்த கிழங்குங்கிறது வந்து உள்ளங்கை, விரல்கள் வந்து அதுலேருந்து இருக்கின்ற விரல்கள். இப்போது இந்த தொன்று தொட்டு மனிதர்கள் வந்து உடம்பை சுத்தமாக வச்சுக்கிறதுக்காக பல பொருளை பயன்படுத்துகிறாங்க, இயற்கையில் தான் பயன்படுத்துகிறேன். ஆத்தங்கரையில் இருக்கவங்க வந்து தேத்தங்காயின்னு ஒரு காய் இருக்குது. அது மரம் இயல்பாகவே சாப்பின் டேசின்னு சொல்லக்கூடிய அந்த மாமரத்தினுடைய ஜாதி சேர்ந்தது. அந்த மரம் நதிக்கரங்களில் நிறைய இருக்கும். அந்த நதி ஓரத்தில் பாறாங்கல் சமய துணி கல்லுங்கள்லாம் வச்சுருப்பாங்க. அங்கே பெண்கள் குளிப்பாங்க, தேத்தங்காய் கொட்டையை அங்கே ரெண்டு கையால் இடிப்பாங்க, அதுலேருந்து எடுத்து நுர வரும், அதை எடுத்து உடம்பெல்லாம் பூசி குளிச்சுருவாங்க. தேத்தங்காயின்னு பேர். அதுக்கப்புறம் வந்து கிருமி நாசினி, உடம்பில் வந்து ஒரு ஆன்டிசெப்டிக் பூசிக்கணும். பூசினோம்னாக்கா கிருமி தண்ணியில் குளித்த கிருமியும் உடம்புல போகாமல் இருக்கும். உடம்புல இருக்க வந்து கிருமி உற்பத்தியானால் அது வந்து அதிகமாக விருத்தி ஆகாமல் உடம்பு ஒரு ஸ்மெல் கிடைக்கும். அக்கல் போன்ற இடமோ கழுத்து போன்ற இடத்துல எல்லாம் கிருமிகள் அதிகமாக வளர்றதுனால உடம்புல ஒரு துர்நாற்றம் கிடைக்கும். இந்த கிருமிகள்னால தான் இந்த வேர்வையர் நாற்றம் வருது. இதை தடுப்பதற்கு கிருமி நாசினி வேணும். இதுக்கு இயல்பாகவே மஞ்சள் கிடைக்குது. இந்த மஞ்சளை நல்லா அரைச்சி உடம்புல பூசும் பொழுது வேர்வையை வந்தாலும் கூட அந்த வேர்வையில் பாக்டீரியா வளராமல் துர்நாற்றம் வராமல் மஞ்சளினுடைய நல்ல ஒரு வருவது நம்ம பார்த்துருக்கிறோம். நோய் இல்லாமல் தூய்மையான சருமத்தை பெறுவதற்கு அது வழியாக இருக்குது. இப்போ நான் பியூட்டிஷியன்ஸ் என்ன சொல்கிறாங்க, இந்த மஞ்சள் வந்து போடுவதனால முகம் சுருக்கம் விழும் அப்படின்னு. ஆரோக்கியம் தான் முற்காலத்தில் மனிதர்கள் வந்து முன்னாக வைத்தார்கள். அதனுடைய வேல்யூ அதிகம். அதுவும் இல்லாமல் பெண்களுடைய வாழ்க்கை பார்த்தோம்னா 60-65 வயசுக்கு மேலே அங்கே பெண்கள் வாழ்ந்ததில்லை. மாதவிடாய் நின்று ஒரு 10 வருடங்களுக்கு மேலே அவங்க இருந்ததாக தெரியல. ஆனால் இப்போ வந்து நம்ம நீண்ட காலம் வாழ்கிறார்கள், 70-80 100 அப்படின்லாம் நம்ம பெண்கள் வாழ்கிறார்கள். அதுக்கு வந்து சருமங்களில் தோல் வருவது இயல்பு. அந்த காலத்து மனிதர் வந்து தோல் சருமம் வந்து ஒரு சுருக்கம் விடுவதுக்கு முன்னாடியே இறந்துடுறாங்க. இப்போ அது நீண்ட காலம் வாழ்வதனால அது எப்படியாவது சருமத்தில் வந்து சுருக்கம் விடாமல் இருக்கணுங்கிற ஆசைப்பட்றாங்க. அதுக்கு இந்த மஞ்சள் தடையாக இருக்குமோ, இது சுருக்கத்தை அதிகப்படுத்துமோ அப்படின்ற ஒரு கேள்வி வருது. மஞ்சள் அப்படி செய்திருக்குமா செய்யமாருங்க ஆதிகால பெண்களுக்கு தெரியாது, ஏன்னா அவங்களுக்கு சுருக்கம் விழுவதுக்கு முன்னாடியே அவங்க இறந்துடுறாங்க. இப்போது அந்த பிரச்சனை வந்திருக்கிறதுனால இது கொஞ்சம் ஆராய்ச்சி செய்ய வேண்டிய விஷயந்தான். மஞ்சள் ஒருவேளை தோல் சருமத்தினுடைய ஈரத்தை குறைக்குமோன்னு. இந்த தருமந்தம் வந்து பாதுகாப்புக்கு சில தகவல் நம்ம தெரிஞ்சுக்கணுங்க. இப்போ ஆண்கள் கூட பார்த்திங்கன்னா ஜிம்முக்கு போகிறாங்க. போனோடனே இப்போ சினிமாவில் இருக்கக்கூடிய பிரபலமானது சிக்ஸ் பேக்குங்கிறாங்க. அப்டமன் வயிற்று பகுதியில் வந்து ஆறு திட்டு திட்டாக தசைகள் நார்கள் இருக்கணும். எல்லாருக்குமே இருக்குது, யாருக்குமே இல்லாமல் இல்லை. ஆனால் அந்த கட்டுகள் தெரியாதபடி மேலே ஒரு பூச்சு கொழுப்பு மறைத்திருக்கிறதுனால சருமம் வந்து ஒரு உருட்டையாக ஒரு வயிற்று காட்டுது. இவங்க என்ன பண்ணுறாங்க, அங்கே இருக்கிற கொழுப்பை நீக்கணும். தண்ணி நிறைய குடிப்பாங்க, கொழுப்பை நீக்கிறதுக்கு வேண்டிய ஒரு எக்ஸசைஸ் பண்ணுவாங்க. பண்ண உடனே திடீர்னு ஒரு நாள் தண்ணியை வந்து குடிக்கிறது நிறுத்திடுவாங்க. தாகம் முடித்தாலும் பரவாயில்லனு விடுவாங்க. அப்போ பார்த்தா சருமத்தில் இருக்கக்கூடிய தண்ணீரெல்லாம் வந்து வேர்வையில் போக போக கெட்டியாகும். அப்போ உடனடியாக கட்டுகள் தெரியும். அது எத்தனை நாளைக்கு இருக்குங்கிறீங்க? அடுத்து வந்து தண்ணியினுடைய தாகத்தை நம்ம நீட்டுகின்ற ரெண்டாவது வாரம் பார்த்தா பழையபடி ஆகிடும். இப்படி ஒரு அற்ப சந்தோஷத்துக்காக ரெண்டு தடவை கேமரா முன்னாடி நம்ம வந்து அப்டாமன் சிக்ஸ் பேக் இருந்து காட்டுவதற்காக நம்ம வாழ்க்கையை நம்ம அழிச்சக்கூடாது இல்லையா? இப்படி தோற்றத்துக்காக நம்ம மஞ்சள் போன்ற ஒரு நல்ல ஒரு கிருமி நாசினியை நம்ம வந்து தவிர்ப்பதுங்கிறது வந்து புத்திசாலித்தனம் இல்லைங்க. விவேகம்ங்கிறது என்னென்னா, எது நீடித்தது இருக்குதோ எது நிலையுள்ளதோ அதை தேடுவது. நிலையில்லாத ஒன்றை தேடுவது அவிவேகம். விவேகிகள் யார் என்ன செய்வாங்க, புத்திசாலி என்ன செய்வாங்கன்னா, நீண்ட காலத்துக்கு உதவி செய்யக்கூடியதை தான் பயன்படுத்துவாங்க. சரி, கொஞ்ச காலமே இருந்து மறையக்கூடியதற்காக வேண்டி நல்ல நன்மைகளை வந்து தூக்கி வீசுவது வந்து முட்டாள்தனம்.
கருத்துக்களுக்கு நன்றி. வணக்கம் சார்.
வணக்கம் நேயர்களே, மீண்டும் சந்திப்போம்.
அடுப்படி முதல் அண்டம் வரை அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டிய அறிவியல் தொடர் நிகழ்ச்சி கேட்டீர்கள். கேள்விகளுக்கு பதிலளித்தவர் முனைவர் க. மணி அவர்கள், உடன் உரையாடியவர் என். கோமா. இந்த நிகழ்ச்சி பற்றிய உங்களது கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். தொலைபேசி வாயிலாக தெரிவிப்பதென்றால் 0422-243-1055 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளலாம். மின்னஞ்சல் வாயிலாக தெரிவிப்பதென்றால் dee@tnau.ac.in என்ற முகவரிக்கு உங்களது கருத்துக்களை அனுப்பலாம். நிகழ்ச்சிகளை வேளாண் பல்கலைக்கழக இணையதளமான அக்ரிடெக் போர்ட்டலில் இ ரேடியோ ப்ரோக்ராம்ஸிலும் கேட்டு பயன்பெறலாம்.